அடுத்தவங்க நம்மளை கொஞ்சம் பாராட்டி பேசிட்டா நம்மளுக்கு மனசு குளிர்ந்து போயிடும். யார் பாராட்டுறாங்க, எதுக்காக பாராட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது நல்ல விஷயத்துக்கு பாராட்டுறாங்களா இல்லை கெட்ட விஷயத்துக்கான பகுத்தறியும் அறிவு நம்மளுக்கு வேணும். இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போமா?
அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, வர வர நம்ம திவ்யாவோட போக்கே எனக்கு பிடிக்கலை. அதுக்கு அப்பா, ஏன், திவ்யாவுக்கு என்ன, ஸ்கூல் உண்டு வீடு உண்டுன்னு அமைதியாக இருக்கிறவா நம்ம பொண்ணு, அவளை வச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாதே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அம்மா, ஸ்கூலில் படிக்கிறது வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி திவ்யா ஒழுங்காக தான் இருந்தா, இப்போ காலேஜில் சேர்ந்ததுலேருந்து அவளுடைய நடவடிக்கையில் ரொம்ப மாற்றம் இருக்குதுன்னு சொல்ல அப்பா அப்படி என்னத்த மாற்றத்தை கண்டுட்டேன்னு கேட்டார். அதுக்கு அம்மா, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கா, பசங்க கூட அதிகமாக பேசுகிறா, முன்னாடியெல்லாம் சுடிதார் தான் போடுவா, இப்போ எப்போ பார்த்தாலும் பேண்ட் ஷர்ட் தான் போடுறான்னு சொல்ல அப்பா, நீ எதுக்கு அப்படி வாங்கி கொடுக்கன்னு கேட்டார். அதுக்கு அம்மா, போன மாதம் காலேஜுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கினா இல்லையா, காலேஜ் முடிஞ்ச உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாள். அவள் என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் அவள் கடைக்கு போன விஷயமே எனக்கு தெரியும். டைட் பேண்ட்டு டைட் டாப்ஸ் வாங்கியிருக்கா, ஏம்மா இப்படி ட்ரெஸ் எடுத்திருக்க, இது நல்லாவா இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு அவள், என்னோட லிமிட் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பா, இப்போ நாம் என்ன பண்ணலான்னு கேட்டார். அதுக்கு அம்மா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்மியூல்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்கா. யூடியூப் அப்ளிகேஷன்லையும் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்லையும் ஸ்மியூல் வீடியோஸை அப்லோட் பண்ணுறாளாம். நிறையா பேர் அவளோட வீடியோஸை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு சொல்ல அப்பா, ஸ்மியூல்னா என்ன, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னான்னு கேட்டார். அதுக்கு அம்மா, எனக்கு என்ன தெரியும், அவள் ஃப்ரெண்டு ஸ்னேகா திவ்யாவுக்கு தெரியாமல் என்கிட்ட சொன்னான். ஸ்னேகா நல்ல பொண்ணு, அவள் சொல்கிறத திவ்யா கேட்க மாட்டாளாம். ஆன்டி, நீங்களாவது அவளை கண்டிச்சு வைங்க, அவள் போகிற போக்கு சரியில்லைன்னு சொன்னான்னு சொன்னான். அதுக்கு அப்பா, இப்போ நான் அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டுருக்கேன், நான் திரும்பி வந்ததும் நாம் இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்னேகா திவ்யா கிட்ட, திவ்யா நீ படிக்காமல் முழு நேரமும் வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னான். அதுக்கு திவ்யா, எல்லாராலையும் என்னை மாதிரி வீடியோ பண்ண முடியாது, இங்கே பாரு எனக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குதுன்னு, இந்த வீடியோவை பாரு இதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குது பாருன்னு உற்சாகமாக சொன்னான். ஸ்னேகா அந்த வீடியோவை உத்து பார்த்துட்டு, திவ்யா இதுக்கு ஏன் தெரியுமா இத்தனை லைக்ஸ் வந்திருக்குது, இதில் உன் ட்ரெஸ்ஸு லேசாக விலகி இருக்குது, அதுக்காக தான் லைக்ஸு, உன் பாட்டுக்காக இல்லைன்னு சொன்னான். உடனே திவ்யா அதை மறுபடி பார்த்தா, ஆமாம் நீ சொன்ன உடனே தான் நானும் கவனிக்கிறேன், என் ட்ரெஸ் லேசாக விலகி இருக்கிறதுக்கே இத்தனை லைக்ஸ் வந்திருக்குது, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக என் பாடியை எக்ஸ்போஸ் பண்ணால் இன்னும் அதிகமாக லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் வரும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஸ்னேகா, இது தப்பு இல்லையான்னு கேட்டான். அதுக்கு திவ்யா, ஏன், எனக்கு சுதந்திரம் இல்லையா, இதை பசங்க பண்ணினா தப்பு இல்லை, ஆனால் நான் பண்ணால் தப்பா அப்படின்னு பதில் கேள்வி கேட்டான். உடனே ஸ்னேகா, இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு திவ்யா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இதில் போயிட்டுது தெரியுமா, நான் ஃபேஸ்புக்கில் வாசித்தேன்னு சொன்னான். அதுக்கு திவ்யா அலட்சியமாக, என்ன வாசித்த சொல்லு பார்க்கலாம்னு சொல்ல ஸ்னேகா நீளமாக அந்த உண்மை சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தான். யாரோ ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புகிறான், அவன் அவளுக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனால் அழகான படத்தை அவன் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வச்சுருக்கான், அதனால் அவனை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணுறான். அவளுடைய முதல் குழந்தையோட பள்ளி முதல் நாள் அது, தன்னுடைய புது யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக அந்த சின்ன பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மா அவளை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் நண்பர்களும் குடும்பமும் பார்க்குறதுக்காக போஸ்ட் பண்ணுறான். அன்னைக்கு அந்த பெண்ணோட அம்மா குழந்தைய பள்ளியில் விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் பள்ளியோட முகவரியில் செக்இன் பண்ணுறான். நம்பவே முடியல, என் குழந்தை எவ்வளவு பெரியவளாகி விட்டாள், நாங்கள் பெருமையான பெற்றோர் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறான். அதே சமயம் அவ ஃப்ரெண்டா சேர்த்த அந்த மர்ம நபர் பள்ளி சீருடையில அழகா இருக்கிற அந்த குழந்தையோட போட்டோவை அவனுடைய போன்ல டவுன்லோட் செய்யறான். டவுன்லோட் செஞ்ச கையோட அதை அவன் மாதிரியுள்ள 60 திருடர்களுக்கு அனுப்புறான். இந்திய பெண், வயது 5, கருப்பு கூந்தல், கருப்பு நிற கண்கள், 70,000 ரூபாய். அந்த பெண் தன்னுடைய குழந்தையோட படத்தை மட்டும் குழந்தை திருடர்களுக்கு கொடுக்கலை, குழந்தையோட பெயர், அவளோட பள்ளி முகவரி எல்லாத்தையும் வெள்ளி தட்டில் வச்சு நீட்டியிருக்கா. மதியம் 3 மணிக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வர பள்ளிக்கு போகிறான். குழந்தை பள்ளியில் இல்லை. இப்போ அந்த குழந்தை ஒரு பையில் அடைக்கப்பட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் ஏற்கனவே 55 வயசு கிழட்டு காமுகனுக்கு விற்கப்பட்டுட்டான். குழந்தை எப்படி காணாமல் போனாள்னு தெரியாமல் அவளுடைய அம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்கா. இது நாமே நமக்கு வரவழைச்சிக்கிட்ட துயரம். என்னைய பாரு, என் அழகை பாரு, என் குடும்பத்தை பாரு, எங்கள் சந்தோஷத்தை பாருன்னு எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கில் போடுறோம். நாங்கள் வீடு வாங்கிட்டோம், காரு வாங்கிட்டோம்னு அதையும் ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் பெருமைப்படுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட பிக்னிக்கு இங்கே போக போகிறோம், அடுத்த நாள் கசின்ஸோட பார்ட்டி இங்கன்னு ஒவ்வொன்றையும் தெளிவாக விவரிக்கிறோம். விளைவு, நம்முடைய குடும்ப ரகசியங்கள் உலகத்துக்கு அம்பலமாக திருடர்களுக்கு பழம் பாலில் விழுந்து அப்புறம் வாயில் விழுற கதையாக ரொம்ப ஈஸியாயிருது. எல்லாத்துக்கும் காரணம் பெருமை அப்படின்னு சொல்லி முடித்தா. இதை கேட்ட திவ்யா விழுந்து விழுந்து சிரித்தா. நான் இந்த பொண்ணு மாதிரி எல்லாத்தையுமா போடுறேன், நான் பாடுறத வீடியோவாக்கி போடுறேன், கொஞ்சம் அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணுறேன், என் மேலே எல்லாருக்கும் பொறாமை, அதான் இப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஸ்னேகா மனசு புண்பட்டுட்டுது. உங்ககிட்ட இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு கேட்டுட்டு போயிட்டான். இன்றைக்கி திவ்யாவுக்கு 38 வயசு. சோஃபாவில் அவள் அம்மா சோகமாக உட்காந்துருக்க, இன்னொரு பக்கம் அவள் அப்பா தலையில் கையை வச்சுக்கிட்டு கவலையோடு உட்காந்துருக்காரு. திவ்யா ஒரு சேரில் உட்காந்து மோட்டு வளையை விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு அவள் கண்ணில் கண்ணீர். சோஷியல் மீடியாவில் என்ன போட்டாலும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துருது. இப்படித்தான் திவ்யாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாரும் அவள் பண்ணின வீடியோவை பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திவ்யா அவள் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. வணக்கம் நேயர்களே. திவ்யா எவ்வளவு தூரம் லைக்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப்ஸுக்கும் அடிமை ஆயிட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. வாலிப வயது அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்கும் பருவம். அது எங்கேருந்து கிடைச்சாலும் பிள்ளைங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பாராட்டிட்டா அவங்க அப்படியே அவங்க காலில் விழுந்துடுறாங்க. அதுவும் இந்த மாதிரி லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் அதிகமாக வர வர அவள் அதுக்கு அடிமை ஆயிட்டா. என்ன செஞ்சால் அதிகமாக வரும் அப்படின்னு அவள் நினச்சி தன்னுடைய கற்பை கூட அவள் பெருசாக நினைக்காம அதுக்கு வந்து அவள் விழுந்துட்டாள். அதனால் அவள் விபரீத விளைவை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா திவ்யாக்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டிலே இருக்கலாம், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இணையதள வாழ்க்கையை விட நிஜ வாழ்க்கை முக்கியமானது. இன்றைக்கி இதை பற்றி கலந்துரையாட மிஸ்ஸஸ் பெரில் நிஷா வந்திருக்கிறாங்க. நிஷா வணக்கம்.
வணக்கம்.
எங்கள் ஸ்டுடியோக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்.
எனக்கும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்.
ஓகே. அடிக்டட் டு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். இதில் திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் தான் மெயினாக இருக்குது இல்லையா. அந்த திவ்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இந்த கேரக்டர் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட உருவாக்கம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, யூடியூப் அப்புறம் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்னால் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் ஃபேம் கெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது, லைக் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன ஆரம்பிச்சது, எல்லாருக்கும் நம்மளும் இதை செய்யலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன், அப்புறம் அந்த ஃபேம் அண்ட் ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க அதை நோக்கி தான் அவங்க ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்க்கப்படுறதுனால அதுக்கு நேராக அவங்களோட ஃபோக்கஸ் போகுது. அப்போ என்ன ஆகுது, அப்போ சீக்கிரமாக நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து நம்ம லைக் வாங்கினா நமக்கு சப்ஸ்கிரைப் வாங்கினா மணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதுக்கு போகிறாங்க, இந்த பார்ட் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே யூடியூப்பில் அப்புறம் நிறைய சோஷியல் மீடியா வழியாக அவங்க வந்து ஹிட் ஆகி சக்ஸஸ் ரீச் பண்ணவங்க லைக் சப்ஸ்கிரைப்னால நிறைய சக்ஸஸ் அடைஞ்சவங்கள பார்த்து அண்ட் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, நான் இந்த பாத்தில் தான் வந்தேன் அப்படின்னு அவங்க வீடியோஸ்லாம் போடுறதுனால அதுவும் உங்களுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுக்கு ஒரு வருது,
அதில்
ஒரு அப்போது அதை பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த அவங்க எப்படி அதை கடந்து வந்தாங்கிற பாதையே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குதே, அப்போ நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஒரு ஒரு நம்ம வீடியோவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஒரு திறமை இருக்கும், என்ன திறமைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எல்லா திறமையும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் சீக்கிரமாக. இன்னும் ரொம்ப எளிதாக சொல்லணும்னா இந்த வழியாக நம்ம போனால் சீக்கிரமாக சக்ஸஸ் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு தாட்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆன்டி, நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரமாக நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமாக முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெற்றியின் பாதையை நம்ம நோக்கி சொல்கிறப்ப அதில் கரடு முரடு இருக்கும், தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள் நம்மளை வந்து இன்னும் நம்மளை வந்து அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். தோல்விகள் தான் வந்து வெற்றியின் முதல் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது அது இன்னும் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். தோல்வி மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு படிப்போம். அப்புறம் அந்த கரடு முரடான பாதைகளுக்கு போய் ஒவ்வொரு விஷயமா நம்ம போக 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 தான் அந்த சரியான வெற்றியை நம்ம வந்து அடைய முடியும். இப்படி ஷார்ட்கட்டில் வர்ற வெற்றி வேணால் வெற்றி மாதிரி தோணுமே ஒழிய இட் இஸ் வெரி ஷார்ட் லிவ்ட்.
ரொம்ப சரியாக சொன்னீங்க, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 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 ரெண்டு பர்சன் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். ஒருத்தவங்க வந்து அவங்க நான் என்னோடய பிளாட்ஃபார்ம் வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் இல்லை கம்பெனிக்கு போய் நான் வேலை செய்கிறது தான் வந்து எனக்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொருத்தவங்க நான் எனக்கு வீடியோ பண்ணி இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பிளாட்ஃபார்மை தெரிந்தெடுத்துக்கிறாங்க. அப்போது ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒருத்தவங்க மொதல் மாதம் போகும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் இயர் போகும்போது ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 40,000 ஆகுது இல்லை 30,000 ஆகுது, அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க. அவங்க அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு பர்சன் பிஸ்னஸாக இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க அதோட ரிஸ்க் அண்ட் ஃபேக்டர்ஸ் யோசிக்காமல் அதில் நம்ம போனால் நம்ம சரியான வெற்றியை அடைவோமா அப்படிங்கிறத யோசிக்காமல் போயிடுறாங்க, கடன்னு போயிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது அது பெரிய ஃபால் ஆகுது. அப்போ அந்த கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட க்ரோத் வந்து மேபி 20-30,000 வாங்கிட்டு திருப்பி 25 வாங்கிட்டு திருப்பி 45 வாங்கலாம் ரெகுலராக போகிறவங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு 1 lakh வாங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கான அவங்களோட நேம் அண்ட் ஃபேம் போச்சு, இந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபில் இருக்கிறவங்க ஐ மீன் யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களோட ஃபேம் போச்சு அப்படின்னா 1 lakh வாங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து 10,000 வந்து நிற்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அப்போ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வீழ்ச்சியில் போய் நிற்குது. அந்த எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறது என்னென்னா சுருக்கமாக சீக்கிரமாக எப்படி நம்ம வெற்றி அடையலாம். ஆனால் எப்பயுமே வெற்றிக்குள்ள பாதை நீங்கள் சொன்ன மாதிரி அது எளிதல்ல அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து யாருக்கும் புரிதல் இல்லை. இது வந்து என்ன காரணம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க கெரியர் சூஸ் பண்ணும்போது சரிப்பா உன்னோட அவங்கள நம்ம அதுக்காக அவங்க நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிற கெரியர் தான் சூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க எந்த கெரியர் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். இப்போ அவங்க நல்லா பாடுற திறமை, இப்போ திவ்யாக்கெலாம் வந்து நல்லா பாடுற திறமை இருக்குது, அப்போ அவங்கள பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டு வேறு எதனா ஒரு நிறைய ஸ்டூடியோஸில் ரெக்கார்ட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள சரியான வழி நடத்துதல்ல பிளாட்ஃபார்ம் வந்து எப்பயுமே. ஸோ ஒரு ஒரு நல்ல ஃபேமஸ் கோட் இருக்குது, நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம கண்டினியூஸ் ப்ராக்ரெஸ் இது பண்ணோன்னா ஈவன் இஃப் வி ஆர் இன் த பிட் தட் டெஸ்ட் வில் பிகம் யுவர் டெஸ்டிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நம்ம தாழ்மையில் இருக்கும்போது அதாவது இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியில் இருந்தால் கூட நம்ம ரைட் பிளாட்ஃபார்மில் இருந்தோம் அப்படின்னா தட் டெஸ்ட் வில் பிகம் யுவர் டெஸ்டிமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் கோட் பார்த்தேன். அப்போது அந்த இந்த நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து திவ்யாவுக்கு மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த ரைட் பிளாட்ஃபார்ம் வாஸ் நாட் ஐடென்டிஃபைட் ஃபார் ஹர் அப்படிங்கிறது தான் அதில். அப்போது ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து ஏன்னா நமக்கு எல்லா நேரமும் கைடன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பேரண்ட், ஒரு டீச்சர், ஒரு பாஸ்டர் இப்படி அவங்க நம்மளோட லைஃப்பில் அனுதினமும் நமக்கு நம்ம கூட வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம், அப்போ அவங்கக்கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம், இன்னும் அவங்கக்கிட்ட பிளாட்ஃபார்ம் நமக்கு அமைச்சு தரதுக்கான, இப்போ கிளாஸ்க்கு போய் சேர்த்து விடுறதுக்கு, நமக்கு ரெகுலராக சொல்லி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரியானதை வந்து அவங்க நமக்கு அமைச்சு கொடுக்கறத அவங்க கிட்டே போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். இன்னும் இதே ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நான் இந்த மாதிரி கெரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து அதுக்கான எந்தெந்த சூழ்நிலைகளில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயோ, இல்லை போதகர்கிட்டேயோ, இல்லை டீச்சர்ஸ்கிட்டேயோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே ஒரு மிஸ் ஆணுச்சு.
ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம பிள்ளைங்களுடைய திறமையை நாம் அறிஞ்சு அந்த திறமையை வெளிக்கொணர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவளோட தாளந்து வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது, பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவா விஷயத்தில் அவங்க சீக்கிரமாகவே அதை செஞ்சுருக்கலாம். சரி, இப்போ இந்த விஷயத்தை திவ்யாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவள் வந்து பாடுறத விட என்ன கேட்டால் அந்த லைக்ஸு சப்ஸ்கிரைப்ஸுக்கு தான் அடிமையாக இருக்கிறான். அதுக்கு அவள் எவ்வளவு தூரம்னாலும் போகிறான் இல்லையா, அந்த மென்டாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
அதுக்கு காரணம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வளர்க்கப்படுற இடத்துலையும் நம்ம இருக்கிற இடத்துலையும் அவங்களுக்கான அங்கீகாரம், அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, நம்மளை சொசைட்டியில் நம்ம இப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, அதே மாதிரி எதிர்த்தாக்கில் இருக்கிற பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த அக்செப்ட் பண்ணிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லியும் கொடுக்கணும், ஃபெயிலியர் வந்தால் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கல, நம்மளாக அக்செப்ட் பண்ணிக்கலை, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், இல்லை நமக்கான அப்ரிஷியேஷனோ மோட்டிவேஷனோ, சம்டைம்ஸ் நிறைய பேர் நம்மளை டீமோட்டிவேட்டடாக பேசுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம லைக் ஸ்கூல்லலாம் நம்ம எப்போது கிளாஸ் நடக்கும் அதுக்கு இன்பெட்வீனில் சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி டைம் இல்லை சர்ச்சில் மெசேஜ் அப்போது இன்பெட்வீன் நம்மளை இகழ்ந்து பேசினாலும் நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின் தான் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ரியல் டைமில் நம்ம அப்ளை பண்ணணும். சம்டைம் இப்போ திவ்யா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும், அப்ரிஷியேஷன் கிடைக்கணுங்கிற அந்த ஃபோக்கஸ் எங்கே போச்சு அப்படின்னா, அதோட ஆரம்ப புள்ளி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்காததுனால. அண்ட் இன்னொரு ஒரு இது என்னென்னா, இன்னொருத்தவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைச்சது, நமக்கு இது கிடைச்சா நமக்கும் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட். நம்ம இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, இவங்களை ஃபாலோ பண்ணி நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் திவ்யா பண்ணியிருக்கலாம். அப்போது வந்து எதனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, ஃபர்ஸ்ட் கேஸாக இருந்தால் அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் அண்ட் டீமோட்டிவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லை செகண்ட் கேஸாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு வந்து என்னென்ன பாடம், அதாவது இப்படி தான் இருக்கணும், இந்த இவங்களை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை, யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரைட் எக்ஸாம்பிளை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணி.
சரியான ரோல் மாடல் இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்னேக் அவள் ஃப்ரெண்டு வந்து அவளை ட்ரை பண்ணுறா, பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொல்கிறா, ஆனால் அவள் வந்து அதையுமே அவள் தப்பாகவே எடுக்கிறா, உனக்கு போகாமல் அந்த மாதிரி எடுக்கிறா இல்லையா. ஸோ அவள் பிளைண்டு டு அட்வைஸ் ஆல்சோ. ஸ்னேக்கா இஸ் ஹர் வெல்விஷர், இவள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கூட போய் சொல்கிறான், ஒரு மாதிரி அவள் குறை சொல்கிறான்னு சொல்ல முடியாது, அவளை திருத்திடலாமா அப்படிங்கிற ஆசையில் அவள் நிறையா விஷயங்கள் பண்ணுறா. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அடையாளமாக ஸ்னேக்காக விளங்குறான். ஆனால் அவள் அவ்வளோ பெரிய கதையை சொல்கிறா, ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பிள்ளையவே இழந்துடுற கதையை வந்து அவளுக்கு அவள் சொல்கிறான். அப்போது வந்து இவள் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறான். அந்த சீரியஸ்னஸ்ஸை கூட அவளுக்கு புரியலை, இல்லை புரிஞ்சுட்டு சில பொறாமையில் எல்லோரும் என்னை பார்த்து அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறான் இல்லையா. அப்போது அவளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறது கூட அவள் ஏற்றுக்கிற மன நிலைமையில் இல்லாத அளவுக்கு அவள் போயிட்டா இல்லையா.
ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா எப்போவும் யூடியூப் பார்க்குறாங்க, இது பண்ணுறோம் அப்படி இப்படின்ற ஒரு அடிக்ஷன் நமக்கு இருக்குது. நம்மளை சுற்றி நம்ம எத்தனை பேரை சாதாரணமாக பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஏதோ ஒன்று, யூடியூப் சாங்ஸ் இல்லை ஏதோ ஒன்று அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது தோணுது. அப்போ நம்ம
அதுக்குள்ள வந்துடும்,
நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளை பின்னாடி இழுக்கிறது, நம்மளை அதை பின்னாடி இழுக்கிறதுக்காக இவங்க எல்லாம் பண்றாங்க. நம்ம செலிபிரிட்டி ஆயிட்டா இவங்கெல்லாம் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு தாட். அதாவது நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஒரு சில விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்பாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி எதில் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் வெற்றியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஏஜில் நானும் இருக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு ஒரே கிளாஸ்மேட், எல்லாமே ஒன்று தான். ரெண்டு பேரும் எதை நோக்கி ஓடுறோம், படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு நம்ம எதனா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் இந்த வேர்ல்டில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட இருக்கிற பர்சன் அப்போ நம்மளை ஒருவேளை கெடுத்து விடுறதுக்கு இவ செய்கிறாளோ அப்படிங்கிற ஒரு தாட். இதையே வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்ட்ரம்மா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை காமிச்சு சொல்லியிருந்தா, மேபி அவளுக்கு மன மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க இவ மேலே பொறாமப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது கிடையாது. இல்லை டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அது அவங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும். என்னங்கும்போது எந்த அட்வைஸ் யார் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது. அந்த பொண்ணு அவளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறா, எல்லாம் பண்ணியிருக்கிறா, ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா ஒரே ஏஜ் குரூப். ஸோ நம்மளோட சக்ஸஸ்க்கு அவங்க ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறாங்களோங்கிற ஒரு தாட், அதனால அவளை அந்த அட்வைஸை ஹெசிடேட் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஆமாம், இருக்கலாம், இங்கே சொன்னது ரொம்ப கரெக்டு. ஸோ அவளுக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுறது கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுருந்துக்கலாம். அவங்க ரெண்டும் வருத்தப்படுறாங்க, பிள்ளை தவறாக போகிறா அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆலோசகர்கிட்ட அவளை கூட்டிகிட்டு போயிருக்கலாம், கூட்டிகிட்டு போய் சொல்ல வச்சிருக்கலாம். அவங்க அவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்கிடலை, அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல, இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. கடைசியில் அவளோட திருமண வாழ்க்கையை அது வந்து பாதிக்கிற அளவுக்கு போயிட்டு.
அது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு சோஷியல் மீடியா பற்றியும் மொபைல் பற்றியும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஒரு சிலருக்கு மீடியம் நாலேஜ் இருக்குது, பட் யாருமே இது தெரியாதவங்க கிடையாது இந்த ஜென்ரேஷன் பொறுத்த மட்டும். பட் இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஈவன் என்னுடைய அம்மா அப்பா எடுத்து பார்த்தாலுமே எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் இதோட பின் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து எப்பயுமே நம்ம தப்பு பண்ணுறோன்னா கண்டிக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து சின்ன வயசில் நம்ம வந்து இப்போ நெருப்பு பக்கத்தில் போனோன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும் நெருப்பு சுடும் அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிச்சிருவாங்க. ஆனால் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பெற்றோர்களுக்கு சோஷியல் மீடியா பற்றின விழிப்புணர்வு இல்லை. ஸோ நம்ம கொண்டு வந்த இந்த எக்ஸாம்பிள் ஆர் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஆமாம், ஏன்னா அவங்க அம்மா கூட ஸ்மியூல்னா என்ன அப்படிங்கிறாங்க, அவங்க அப்பாவுக்கும் புரியலை, இவா சொல்லி தான் புரியுது, அதை ஃப்ரெண்டு சொல்லி தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது, அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும், நம்ம பிள்ளைங்க எதில் போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ தான் அதோடய டேஞ்சர் அவங்களும் அறிஞ்சு அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க சரியான நேரத்தில் எச்சரிக்கை கொடுக்க முடியும் இல்லையா. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணுறதே தப்பா, இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து பாட்டு பாடுறதோ அல்லது தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறதோ ஒரேடியாக தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாமா?
இல்லை, அது தவறு. இப்போ ஸ்மியூல் ஆப் அப்படிங்கிறது அது பாட்டு பாடுறவங்களுக்கு அது நம்ம கொண்டு வந்தது. அப்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து அந்த திவ்யா வந்து முதல்ல சரியாக தான் இருந்தாங்க, வெறும் பாட்டு மட்டும் இதாக இருந்தது. அதில் ஏதோ ஒரு வீடியோவில் தவறுதலாக அவங்களுடைய ஆடை வந்து லைட்டாக விலகி இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்சோன்னும் அவங்களுடைய சாத்தான் வந்து அப்படி அவங்கள வஞ்சிச்சிட்டான். லைக் எப்படின்னா, இப்படி நீங்கள் வந்து செஞ்சால் நீங்கள் சக்ஸஸ் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, இது லைட்டாக தானே அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய அதுக்காக வந்து ட்ரெஸ் வந்து இப்படி போடாதீங்க அது செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. எந்த இடத்துல நம்ம எந்த ஆடை போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது ஜீன் பேண்ட் போட்டு நம்ம போக மாட்டோம் இல்லையா. அது எப்படி நமக்கு பை டிஃபால்ட்டாக தெரியுது, அதே போல் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஜீன் பேண்ட் போட்டு போக மாட்டோம். நம்ம வந்து ஒரு நல்ல சாரியோ இல்லை நல்ல கிராண்டான ஒரு சல்வாரோ அந்த மாதிரி போட்டுட்டு போவோம். அது எப்படி நமக்கு தெரிஞ்சது? நம்ம அதை வந்து இப்படி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த மாதிரி ஆப்பில் நம்ம பாடும்போது இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை நம்ம நமக்கு வகுத்துக்கணும். இன்னொருத்தவங்க நமக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியாது, நாம தான் அதற்கான வரைமுறைகளை வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் நீங்கள் காலையில் எந்திக்கும் போதும் சரி, ராத்திரி தூங்கும் போதும் சரி, நாம் மரிக்கும். நம்ம உடல் வந்து வெறும் மண் தான். நம்ம மரிச்சிட்டோன்னா இது மண்ணுக்கு போயிடும். நம்ம ஆத்மா நம்ம படைத்த தேவனுக்கு போகும். அப்படி போகும்போது நம்ம இந்த பூமியில் ஆண்டவருக்காக என்ன செய்தோம், இல்லை நம்ம செய்த செயலின் கணக்கை நம்ம ஒப்புவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் இப்படின்னு நான் உங்களுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
வெரி குட், வெரி குட். நம்மகிட்ட உள்ள நமக்கு இது ரைட்டு ராங்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம். பரிசு நமக்குள்ளே உள்ள பரிசுத்தாவியானவரே அதை நமக்கு வந்து கண்டித்து உணர்த்துவார்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்யூ.
இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்க மொபைல்ல அல்லது ஆன்லைன்ல செலவழிக்கிறீங்க? எத்தனை வாட்டி உங்க போன் எடுத்து மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்றீங்க? நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போன் எடுக்கும் போது எவ்வளவு நேரம் நம்ம மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் டைம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதிர்ந்து போயிருவீங்க. அதனால நேரத்தை வீணடிக்காம பிரயோஜனப்படுத்திப்போம். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.